Trinity Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharne. Nirvishesha Shunyavadi Paschatade Shatane. To open it at chapter 2, text 71. Om namo bhagavate vasudevaya.
Om namo bhagavate vasudevaya.
Om namo bhagavate vasudevaya.
Om namo bhagavate
vasudevaya.
Om namo bhagavate vasudevaya.
Srimad Bhagavad Gita, as it is, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, chapter 2, text 71.
Srimad Bhagavad Gita, Unmai Uruvil, Adhyayam Randa, Padam 71.
Vihaya kaman yah sarvan pumangs charati nispriha nirmamo nirahankara shashantim adhigachati. Yeah, so please read the translation and the purport, and I'll read it afterward in English. How many people here do not understand Tamil? Don't understand Tamil? Yeah, and Vrindavan Chandra. Yeah, a few. So just read it in Tamil.
Vihaya Vittu Vittu
Kaman
Puran Nugarshikana Bauriha Asikal Ehe Yavan Sarvan Yellam
Kuman
Orvan Charati
Valhinda
Nispraha Asikal Indi
Nirmama
உரிமையாளன் என்ற உணர்வின்றி
நிரகங்கார
அகங்காரம் இல்லாமல்
சக
அவன் சாந்தி பக்குவமான அமைதி அதிகச்சதி அடைகின்றார். மொழிபெயர்ப்பு பொருளை தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் சாபகாச்சாரியார் ஐநவுலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீல பிரபுபாதருக்கு மொழிபெயர்ப்பு. புலன் நுகர்ச்சிக்கான எல்லாவிதமான விருப்பங்களை துறப்பவரும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் என்னும் எல்லாவிதமான உணர்வுகளையும் துறந்தவனும் ஆக அகங்காரம் இல்லாதவனான ஒருவனே உண்மையான அமைதியினை அடைய முடியும். பொருளுரை: விருப்பங்களை துறப்பது என்றால் புலன் நுகர்ச்சிக்காக எதையுமே விருப்பாமல் இருப்பது என்பது பொருளாகும். வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வினை அடைவதற்கான விருப்பமே விருப்பமற்ற நிலையாகும். இந்த ஜட உடல் தான் என்ற தவறான கருத்தின் காரணம் என்று தவறாக கருதாமல் இந்த உலகில் எல்லா விதமான பொருட்களுக்கும் தவறான உரிமை கொண்டாடாமல் தன்னையே கிருஷ்ணருடைய நித்திய தொண்டனாக உணர்ந்து கொள்வதே கிருஷ்ண உணர்வின் பக்குவமான நிலையாகும். இவ்வாறு பக்குவமான நிலையினை பெற்றவன் கிருஷ்ணரே அனைத்திற்கும் உரிமையாளர் என்று அனைத்தையும் அவருடைய திருப்திக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவார். அர்ஜுனன் தன்னுடைய சுய புலன் நிகழ்ச்சிக்காக போரிட மறுத்தார். ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்த பொழுது அவன் போரிட வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விரும்பியதன் காரணமாக போரில் ஈடுபட்டான். தனக்காக போரிடுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கிருஷ்ணருக்காக என்பதன் காரணமாக தன்னுடைய முழு திறமையையும் உபயோகித்து போர் புரிந்தான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்புவதே உண்மையின் ஆசையற்ற நிலைகளாகும். ஆசைகளை செயற்கையாக அழிக்கவே முடியாது. ஆசைகள் நிலையானவற்றில் விருப்பங்களும் அறிவும் இன்றி ஜீவனா இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆசைகளின் தன்மையை மட்டுமே மாற்ற வேண்டும். பௌதிகத்தில் பற்றல் இல்லாமல் திகழ்பவன் எல்லாம் கிருஷ்ணருக்கே சொந்தமானவை ஈசா வாசியம் இடம் செல்வம் என்பதை அறிந்து எதன் மீதும் தவறான உரிமை கொண்டாட மாட்டான். இந்த திவ்யமான ஞானம் தன் உணர்வை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒவ்வொரு உயிர்வாளியின் ஆன்மீகமான அடையாளம் கிருஷ்ணரின் நிச்சய அம்சம் என்றும் உயிர்வாளி நிச்சயமான இதை ஒருபொழுதும் கிருஷ்ணருக்கு சமமானதாகவோ உயர்ந்ததாகவோ அல்ல என்பதையும் நன்றாக அறிந்திருப்பதாகும். கிருஷ்ண உணர்வை இவ்வாறு புரிந்து கொள்வதே உண்மையான அமைதியின் அடிப்படையான வழியாகும்.
Srila Prabhupada was very concerned to present this knowledge of Bhagavad Gita to the world.
Srila Prabhupada, the Bhagavad Gita in Harivane, Manjil Samudaya to Parapuri, Mihom Arum Kandavarahirla.
He often referred to Krishna consciousness as a science.
Srila Prabhupada Krishna on Harivane, Pala Nirangel of the Unjanaka to Opahakurinda.
Now we might think that Prabhupada used to use this word science because he wanted to capture the attention of people who are interested in science. That might be partially true, but actually it's a fact that Krishna consciousness is a science. This very word vijnana is repeatedly used in Bhagavad Gita and Srimad Bhagavatam. Jnana vijnana triptatma kutasto vijitendriyaha. For instance, in Bhagavad Gita is described the self-realized person who is satisfied by virtue of realized knowledge. This jnana vijnana. Who is steady and has conquered over the senses. So, Bhagavad Gita is a practical scientific guide to how we can live our lives. It's not simply spoken for the benefit of one person, Arjuna. Arjuna was not feeling peaceful. After hearing Krishna's instructions, he became peaceful. Now, how can you think that Arjuna became peaceful when he had to fight a battle? He didn't want to fight the battle. He wanted to be peaceful. But Krishna told him that if you don't fight, you won't be peaceful. Because if you indulge in your own desire, you can never be peaceful. That's what's stated in this verse. But if we try to satisfy Krishna, then we become peaceful. So although Arjuna, he was fighting, which means it doesn't seem like a very peaceful activity, but mentally he was peaceful. Because he knew he was doing the right thing. He was pleasing Krishna. So to fight, one has to be angry. There's no question of fighting without being angry. But that is a different anger to that of the unrestrained anger of the materialist. The anger of the materialist is based on material desire. But the anger of Hanuman in burning Lanka or Arjuna in attacking the Kauravas, that is pure anger because it is for the service of the Supreme Lord. So, here in this verse, it is a scientific description of how to attain peace. There's another verse at the end of the fifth chapter which also describes how to get peace.
ஐந்தாவது அத்தியாயத்தில் இறுதியில் ஒரு ஸ்லோகமும் எவ்வாறு மனிதன் மன அமைதியை அடையலாம் என்பதை விளக்குகின்றது.
So in this verse, which comes in the second, at the end of the second chapter, it's the general principle of how to attain peace is given.
இரண்டாவது அத்தியாயத்தில் இறுதியில் வரக்கூடிய இந்த ஸ்லோகமானது பொதுவான முறையில் எவன் மனிதன் எவ்வாறு அமைதி அடையலாம் என்பதை விளக்குகின்றது.
And at the end of the fifth chapter, the specific principle is given.
ஐந்தாவது அத்தியாயத்தில் உள்ள அந்த ஸ்லோகம் குறிப்பான முறையில் மனிதன் எவ்வாறு அமைதியை அடையலாம் என்பதையும் விளக்குகின்றது.
Here it said that to give up material desires is the key to attaining peace.
பௌதிகமான ஆசைகளை விட்டுவிடுவதே மன அமைதிக்கு வழியாகும் என்று பகவத் இந்த ஸ்லோகம் விளக்குகின்றது.
And at the end of the fifth chapter, this is the point of specifically understanding Krishna is described.
ஆனால் ஐந்தாவது அத்தியாயத்தில் வந்த ஒரு ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் மன அமைதியை அடைய முடியும் என்று விளக்குகின்றது.
Bhuktaram sarva yagya. What is that verse? Bhuktaram yagya tapasam sarva loka maheshwaram suhridam sarva bhutanam gyatva mang shanti mrichati. Krishna says one can attain peace, or they attain peace, who understand me, Krishna, to be the enjoyer of all yagyas and austerities, to understand me to be the proprietor of everything in the universe, who understand me, Krishna, to be the good-hearted friend of every living being.
ஐந்தாவது அத்தியாயத்தில் உள்ள அந்த ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவன் ஒருவன் முழுமையான உரிமையாளன் என்றும் எல்லா விதமான விஷயங்களை அனுபவிப்பாளவன் என்றும் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான தவங்கள் தியாகங்கள் ஆகியவற்றின் இருமையான உரிமையாளர் என்றும் எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் ஒருவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும் என்று விளக்குகின்றது.
So in this verse, which we just read, it gives the understanding of why we are not peaceful.
இந்த ஸ்லோகம் நாம் எதனால் அமைதியற்றி இருக்கின்றோம் என்பதை விளக்குகின்றது.
Because we have material desires.
நாம் பௌதிகமான ஆசைகள் உடையவர்களாக இருப்பதன் காரணமாக மனம் அமைதியற்றவர்களாக இருக்கின்றோம்.
Now, as Krishna points out elsewhere in Bhagavad Gita, this whole material world is dukhalayam. It is a place of misery.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை மற்றொரு இடத்தில் இந்த மொத்த பௌதிக உலகமே துக்கத்தின் இருப்பிடம் என்று விளக்குகின்றார்.
Those there are certain people who who see a lot of the suffering of the world.
சில நபர்களால் இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது.
As I was just discussing with our DSP of police, the police, they get to see a lot of the worst side of human society.
நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தரான DSP அவர்களிடம் நான் இந்த விஷயத்தை தற்பொழுது பேசிக் கொண்டிருந்தேன்.
Doctors get to see a lot of the worst side of human society.
நமது ஆலயத்துக்கு வரக்கூடிய டாக்டர்கள் முக்கியமான டாக்டர்களுக்கும் இந்த விஷயத்தை நல்ல அனுபவம் இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
And in the modern age, seems the sadhus, they also get, because people come and tell us all their problems and this and that, and it's a nasty world.
சாதுக்கள் இந்த விஷயத்தில் அனுபவம் உள்ளவர்களாக இருந்த பொழுதிலும் கூட தற்போதைய சாதுக்களாக எங்களிடம் மக்கள் வந்து இந்த குறைகளை கூறும்போது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது உலகம் எப்படி துக்காலை என்று.
So sadhus, they are supposed to leave the world to get relief from it, but then everyone comes and tells them all their various disturbances.
இந்த பௌதிக உலகத்தின் துக்கங்களை விடுத்து அமைதி அடைவதற்காக துறவர பேசுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் சென்று பக்தர்கள் மீண்டும் உலகாரியமான துன்பங்களை கொடுக்கும் பொழுது சொல்லும் பொழுது அவர்களும் துன்பம் அடைகிறார்கள்.
Now, as I was also discussing with our DSP here, so much money is spent on security and police, and the army of India is more than 1 million people.
நான் ஏற்கனவே நம்முடைய போலீஸ் அதிகாரிடம் நான் விவாதித்தேன். ஏராளமான பணம் மக்களுடைய பாதுகாப்புக்காக மிக முக்கியமாக இந்திய ராணுவத்தில் ஏராளமான பணம் செலவழிக்கப்படுகின்றது.
And the government police forces and the security forces for internal security, and then private security force, every ATM has to have some 24-hour security. That's also more than 1 million people put together.
அது மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளுடைய பாதுகாப்புகள், நாட்டுடைய பாதுகாப்புகள் என்று போலீஸ் அதிகாரிகள் ஏராளமான லட்சக்கணக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
And for a big politician to move from one town to another costs at least a crore of rupees, because there's so much security arrangements.
பெரிய அரசியல்வாதிகள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு செல்வதற்கு கோடிக்கணக்கான அளவிற்கு பாதுகாப்பு பணத்துக்காக செலவு செய்யப்படுகின்றது.
So much big arrangement for protection.
இந்த அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய கஷ்டமான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது.
In America, they have, in a population of about 350 million, they have about 2.5 million people in prison. So there's so much arrangement for punishing criminals and security. But they don't analyze why is there more and more crime and how to stop that. Similarly, there are more and more hospitals being built, as you in Vellore know very well. Doctors are always guaranteed job for doctors. The software engineers, you know, that may go out, or any engineer in any field, that technology may become superseded or redundant, but the doctors, they will always have a job.
கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்கறதுன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் போகலாம், ஆனால் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பிரச்சனையே வராது.
With so much money is spent on medical care, but very little is spent on educating people how to live a healthy life so they don't have to go to the doctor.
ஏராளமான பணம் மருத்துவ செலவிற்காக பயன்படுத்தப்பட்டபடியும் கூட நோயே வராமல் மனிதன் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மிக குறைந்த அளவிற்கே பணம் செலவழிக்கப்படுகிறது.
And actually in America, the American Medical Association, which is a very powerful, it's like a union of doctors, they specifically discourage this education in healthcare because it's not good for their business.
அமெரிக்காவில் உள்ள மருத்துவ குழுக்கள் இவ்வாறு மக்களுக்கு இந்த அறிவை போதிப்பதற்கு தடையாக இருக்கின்றார்கள். காரணம், அவ்வாறு போதித்தால் அவர்களுடைய இந்த வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால்.
But there are simple things that if, for instance, the kind of food that's promoted to eat, most of it in the modern, just like these Lay's crisps, for instance. Everyone knows what Lay's crisps are. But it's very bad for health. It doesn't, even if you're healthy, it's very bad for health. There's no food value whatsoever. Well, it has some carbohydrates. That's true. Not very digestible carbohydrates.
இந்த நவீனமான முறையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய பல உணவு முறைகள் உண்மையிலே உடலுக்கு ஆரோக்கியமானவை அல்ல.
But anyway, I'm just making the point that, well, the whole problem in material life is that we are unhappy, right?
இவ்வாறாக நாம் இந்த பௌதிகமான ஸ்திதியை ஆராய்ந்து பார்க்க போனோமானால் இறுதியில் நாம் சந்தோஷமற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம்.
Now, elsewhere in Bhagavad Gita, just around here, Lord Krishna says, Ashantasya kuta sukham. It's a rhetorical question. It's a statement phrased as a question.
Bhagavad Gita-il indru adutha varakkuriya shlokangalil Bhagavan kelvi moolamaga oru vishayathai namakku pugathukindrar. Ashantasya kuta sukham. Mana amaiyathavan evvaru sandosham adaiya mudiyum.
It means that for one who does not have peace, where is the question of happiness?
மன அமைதியை அடைய முடியாத பட்சத்தில் மனிதன் எவ்வாறு சந்தோஷத்தை அடைய முடியும் என்ற கேள்வியினை.
It's just like you might have all arrangements for happiness.
நாம் அமைதி சந்தோஷம் அடைவதற்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்யலாம்.
And we see this very often actually.
அவ்வாறு முயற்சிகள் இந்த உலகத்தில் நடக்கின்றன.
Someone has lots of money, big house, beautiful wife, car, prestige and completely miserable.
பல நேரங்களில் நாம் காணலாம் பல நபர்கள் மிக செல்வந்தர்களாக இருக்கலாம், அழகான மனைவியுடையவர்களாக இருக்கலாம், ஏராளமான வாகனங்கள் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை துக்ககரமாக இருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம்.
Because his mind is totally agitated, he's just completely stressed or go from stress to depression and like this. So there's no happiness unless there's peacefulness of mind. So here in this verse that we're reading today, Krishna says that one who has given up material desires can attain peace. Which is actually a continuation of the what was said in the previous verse. Apuryama namachala prajishtam samudrama papravishanti advat tadvat kama yah pravishanti sarve sashanti mapnotena kama kami. Krishna says, well, you can read it if you want. I'll say it in English. It says a person who tries to, Krishna says that desires, they're always flowing into the mind, like rivers are flowing into the ocean. One who tries to fulfill those desires can never be peaceful. One who doesn't try to fulfill them, he can be peaceful. You can read the translation. So this is a very simple fact of human psychology. That the more we try to fulfill material desires, the more we become frustrated. And the relationship between material desire and sin, this is established a little later in Bhagavad Gita. The police, they should be very, very interested to know this. Arjuna asked Krishna, it's a very good question, a question that people often ask actually. Atha kena prayukto yam papam charati purushaha anichan apivarshneya baladiva niyojitaha. He says, Arjuna asks Krishna, that why is it that we perform sinful activities, even if we know it's wrong, we don't want to do it, but still we do it as if something is forcing us? Why?
Arjuna, Bhagavatam, Bhagavan Sri Krishna Keta, Nam Pavakar Sri Vrupam Lavakam Ayakinda Padirum Kuda, Balavandavah in the Vulakatriyan Pavam Sri Vrakaka Koda Padigindo, in the Keta.
And Krishna answers with the same theme as given in the verse we read today. Kama esha, krodha esha, rajoguna samudbhavaha, mahashano mahapapma vidhyena mihavayana. Krishna says that it is kama, material desire, which is later transformed into krodha, anger, and which is the enemy, the all-devouring enemy of the human being. So because we are cultivating material desires, therefore we are impelled to do wrong activities. Even if we know what is right and we know what is wrong, but we do the wrong thing because we have such a strong desire. So we can actually attain peace when we stop trying to fulfill material desires. That doesn't mean that we should stop all desire. That is not possible. There is a school of thought. It's in Buddhism or this Advaita Vedanta, in which they say you should stop desire. The Buddha said that the world is full of suffering. The cause of suffering is desire. Therefore, we should stop desire. But it's not possible to stop desire. If you think, I will stop desire, that's also a desire. So we cannot get free from desire. It's natural for the soul to desire. But desire should be purified. That means to desire to please Krishna. Just like there's this devotee here, I gave the name Krishna Kamini Devi Dasi. Where is she? She's there? Yeah. That means all the desires should be for Krishna. And if one is so pure, then Krishna will also desire that devotee. So it means also one who Krishna is attracted to, that Krishna has karma for that devotee. So it's actually a very simple formula that if we increase our material desires, then we become actually a very bad person. Even without understanding any advanced spiritual knowledge, everyone knows that someone who's very selfish, they're not a good person. And in traditional societies throughout the world, anyone who is very interested in excessive sense enjoyment, that was generally thought not to be very good. Even in married life, if a man was too much desirous to enjoy with his wife, that's thought not very good. If someone is so much interested in enjoyment, in fine clothes, fine food, fashions, money, it's not very proper person in traditional societies. And all the cause of so much, these wars, you see that India was invaded or colonized by foreigners, either directly attacking or by the trade they were coming in and taking over. It was all based on material desire. So it's a very simple thing to understand. If we increase our material desires, then we become less peaceful, and the whole society becomes disturbed.
அதிகமான ஆசையுடைய நபர்களாக மாறக்கூடிய நேரத்தில் நம்முடைய மன அமைதி பாதிக்கப்படும்
But in the modern society is so insane that they promote material desire more and more. Is this your boy? He's sitting next to you. His t-shirt says progress. The future generation. His little boy. How old is he? 5 years old? Eight. His t-shirt says future. What is it? Progress. The future generation. I saw him in the RT like that.
His
name is Karthik, is it? Oh, doctor. Rizik. Smriti? Smriti, yeah. Okay, alright, yeah. So. There's this idea that progress means we should build more buildings and have more cars and have more hospitals and more police and more guns, and this is progress. Bangalore people are very proud that our city is so progressive. The IT capital of Asia, probably. Not just India, but probably of all of Asia. We have big companies and intelligent people and this and that. But you just look on the faces of the people and they're all completely miserable. It's just like in the West. Everyone just looks completely miserable most of the time. All the time people look miserable, but in my life I remember a few instances of it just striking me how miserable people are. One time in Perth in Australia, we were just driving somewhere in the city at 5 o'clock in the evening, which is when people go home from work. So we're just driving past a line of people waiting for a bus. Waiting for buses. Yeah. Every one of them looked completely drained. As if someone had taken them and squeezed them out, so there's no svrti. What do you call that? No life or no enthusiasm, nothing left. It's just like. Another time I remember in Birmingham, as they say in Birmingham, which is a big city in England. We were in the evening. Birmingham. In Birmingham, you say in civilized English, BBC English. And in Birmingham, they say Birmingham. They pronounce it like that. So, one evening we were going in some apartments doing door-to-door doing book distribution. And I knocked on one door and there was all this noise coming from inside. And eventually, or I rang the doorbell and then some housewife answered. And I couldn't see inside, but inside the television was blaring.
அந்த வீட்டு உள்ள முழுமையான முறையில் நாம் காண முடியாவிட்டாலும் பார்க்க முடிந்ததே மிகப்பெரிய டிவி டெலிவிஷன் சத்தம் போட்டுக் கொண்டிருந்ததை.
The kids were screaming.
குழந்தைகள் அனைவரும் கத்திக் கொண்டிருந்தார்கள்.
The dog was barking. And the father's voice, you could hear it. He was shouting at them all. And then the woman, she opened the door. And the smell of meat coming out. She was cooking the meat. And the woman opened the door and she just looked completely, ah. She's trying to handle all this.
அவ்வாறு இந்த கஷ்டமான சூழ்நிலையை கதவை திறந்த அந்த பெண்மணி சந்தித்தார்.
Totally distressed.
இவ்வாறாக அவருடைய முகத்தில் முழுமையான துன்பத்தை நம்மால் காண முடிந்தது.
This is what they call progress.
இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் அவர்கள் முன்னேற்றம் என்று கூறுகிறார்கள்.
And you see, now there's the same thing in Bangalore. They're just at the end of the day, or even not in the at the beginning of the day, they look completely. I remember last time driving into Bangalore and then just looking in the bus and in the beginning of the day, and they look completely shattered and drained even before they start work.
அதிகாலை நேரத்தில் கூட அவர்கள் துன்ப உடையவர்களாக தான் இருக்கின்றார்கள். நான் பெங்களூர் நகரத்தில் கண்டேன்.
Bangalore used to be known as the Garden City.
Bangalore nagaram India-vudaiya poonga nagaram endru alaikkapadugirathu.
Life was relaxed and peaceful.
Anga poduvaga makkal amaidiyaga sandoshamaga vaalvaargal endru edhirpaarkkapadugirathu.
But now they've made progress.
Anga ippozhudhu munnaatcham adaiyirukkiraargal.
And everyone is miserable.
Ellorum thunbam thunbathai paarthu munnaatcham
adaiyirukkar. And it's full of pollution.
Ippozhudhu muluvadhum andha nagaram maasadaiyirukkirathu.
And now there's previously there was practically no serious crime, theft, murder was practically unheard of.
முன்பு மிகப்பெரிய குற்றங்கள் நடப்பது இல்லை, கொலை போன்ற விஷயங்கள்.
Now it's come because of progress.
காரணம் அவர்களுக்கு முன்னேற்றத்தின் மூலமாக குற்றங்களும் அதிகரித்திருக்கின்றன.
In America, in Los Angeles, there's one devotee I know. A friend of hers, he was shot dead. A friend of hers was shot dead in Los Angeles. Murder case.
America or friend bakter ne aridavar avurae sahodari avurukku therinda or friend sutta kollapattar.
So she came to know of this and she phoned the police and said, well, he was a close friend and if you want I can give some information.
Uraniyaga avar kaaval nilayathirku phone seidhu indha vishayangalai therivithar.
So they said, well, listen, madam, you know, we get an average of 12 murders every morning. So, you know, first of all, find the computer number and then phone back because, you know, it's too much trouble otherwise. You know, how am I going to find out, you know, just tell me the name. Dial another, get down the number, get the computer number and then call back.
அதற்கு மாறாக அந்த காவல் அலுவலகத்திற்கு மீண்டும் பதிலளித்தார்கள். தினசரி 12 கொலைகள் எங்களுக்கு நடக்கின்றன, எந்த விஷயத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று. ஆனால் அவருடைய நம்பரையும் பெயரையும் மீண்டும் சரியான முறையில் எங்களுக்கு தெரிவிக்கிறது என்று.
லாஸ் ஏஞ்சலஸ்
நகரத்துடைய பெயர் லாஸ் ஏஞ்சல்.
ப்ரோக்ரெசிவ், சோ மச் ப்ரோக்ரெஸ்,
மிக முன்னேற்றம் அடைந்த நகரம்.
வாட் வென்ட் ராங்?
இவ்வாறாக இந்த சமுதாயத்தில் எவ்வாறு நாம் தவறான முறையில் செல்கின்றோம்?
சயின்ஸ் வாஸ் டெவலப்ட்.
விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது.
So many facilities were made for human beings.
மனித சமுதாயத்தில் மனிதனுடைய வசதிக்காக ஏராளமான
electric light and running water.
ஒளி வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, நீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது.
Motor cars and advanced hospitals.
ஏராளமான வாகனங்கள், முன்னேற்றம் அடைந்த மருத்துவமனைகள்.
And why is everyone so miserable?
இவ்வாறு இருந்தும் நாம் அனைவரும் ஏன் துக்கமடைகிறோம்?
The so-called progress is based on increasing material desire.
இந்த மனித சமுதாயத்திலே மொத்த முன்னேற்றமே மனித ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை அடிப்படையாக வைத்து அமைந்ததுதான்.
People previously were satisfied to live simply.
முன்பு சமுதாயத்தின் மக்கள் மன அமைதி உடையவர்களாக வாழ கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள்.
And in this country and actually in many other countries, the main pleasure for people, well, they took pleasure in their family life and in religious matters.
மிக முக்கியமாக இந்த நாட்டில் மற்ற நாடுகளிலும் கூட மக்கள் மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் சந்தோஷம் அடைபவர்களாக காணப்பட்டார்கள்.
People wouldn't work all day and night. After dark, you can't work. So And that was a blessing. So in the evening, people would go to a temple and listen to some Ram Katha or Krishna Katha, and they were very happy. But now, by the with the invention of all this electric light, you can work 24 hours a day. But to get people to work 24 hours a day, they have to tell you that unless you have a car and a fridge and a mixie and a washing machine and an AC and this and that and something else and something more, you're nothing. So you have to work and work and work and work so you can go back to your house and sleep in the AC. Sleep in the AC room. In the AC, air conditioned room. And you can have a super wall-to-wall TV screen. But if you get time to sit in front of it, you'll just fall asleep anyway because you're so exhausted. So you have to get people to get them to work to get the progress. You have to get people to work more and buy more things. That means you have to instill desire in them. You have to get them to want to buy all kinds of things which previously they didn't need. Just like a packet of Lay's crisps, how much does that cost? Minimum 10 rupees for a packet of Lay's crisps. He doesn't know, he's too pure. But I say, you don't see on the trains everywhere people are eating Lay's crisps. They call it chips here? Or? Previously, at home, the women, they would cook some different items. And it would be cheaper, tastier, and healthier. And with mother's love. And hopefully offered to Krishna also. So like that, this bottle of Pepsi, how much does that cost? Minimum 20 rupees. And you make lemonade at home, it's again cheaper, healthier, fresher, tastier. You pay 10 rupees for the Pepsi, 5 rupees goes for paying Sachin to advertise it, right? So the whole thing's ridiculous. They get these big PhDs to make inquiries into all the problems, but what, the root problem they don't see. They call it progress to become more polluted, more sinful, and more miserable. How is this progress? So, Bhagavad Gita gives very practical guidance for the betterment of human society. It's not a religious book in the normal sense. That you're supposed to just believe in the Bible or believe in the Quran, otherwise you burn in hell forever, thanks to the all-merciful God. Which doesn't make any sense at all. But you're supposed to just believe it. But in Bhagavad Gita, Lord Krishna gives scientific principles for the betterment of human society. That if we increase our material desire, then it's not that we become more happy, we become less happy. Because we go against our own self. That's called swarth or self-interest. But it's not really self-interest. We cannot know what is our self-interest unless we know who we are. So these are very basic principles which any sane person can understand. But unfortunately most people are insane and therefore they cannot understand it. It's a fact that people, even though they may appear to be sane, actually most people are insane. Just like everyone makes mistakes, right? If you make the same mistake twice, that's stupid. But if you go through your whole life repeating the same mistakes, that's called insanity. So, by increasing material desire, we become unhappy. That is a principle which anyone can observe. Why is Bangalore, which used to be known as a pleasant city, now an unpleasant city? It's not difficult to understand that the so-called progress is simply producing misery. But people are insane, so they keep on wanting to increase the so-called progress. This is insanity. Why can't people see this? That's also described in Bhagavad Gita. And again the problem is karma, material desire. Which is, the effect of that is jnanam avritya dehinam. This material desire covers the proper understanding of the living being. So that he acts against his own self-interest. So Srila Prabhupada, he wanted, out of his compassion for human society, he wanted to distribute this knowledge of Bhagavad Gita. So we shouldn't think that Krishna Bhakti is some kind of sentimental faith. You can believe in Jesus or Allah or Sai Baba or Krishna or something. We should try to understand the scientific principles of Bhagavad Gita.
பகவத்கீதையோட விஞ்ஞானபூர்வமான தத்துவங்களை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
One of which I have discussed briefly this evening.
இந்த விஷயத்தில் ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும் நாம் இன்று விவாதித்தோம்.
That in itself is a revolutionary or revelation for the human society.
இந்த ஒரு விஷயமே இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு புரட்சிகரமான கருத்தாகும்.
The conclusion of Bhagavad Gita is that we should dedicate ourselves completely to Krishna.
பகவத்கீதையின் இறுதியான முடிவு நாம் முழுமையான முறையில் நம்மை பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
Because he is the supreme controller, the supreme personality of Godhead.
காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமையாக கடவுள் இறுதியான தலைமை அதிகாரி.
This is also not just simply some faith.
இது கூட வெறுமையான வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல.
But again, practically, we can see that everyone is controlled.
இதை கூட செயல் ரீதியாக நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அனைவருமே வாழ்க்கையில் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்கின்றோம்.
To give a graphic example, if we have to, we may have to run quickly to the bathroom.
உதாரணமாக நான் இப்பொழுது உடனடியாக நம்முடைய குளியலறைக்கு வேகமாக ஓட விருப்பமுள்ளவர்களாக இருக்கலாம்.
Because we cannot control the flow of the apana vayu, that's called in Sanskrit, the air which forces the stool out of the rectum.
நம்முடைய சிறுநீரையோ மலத்தையோ அல்லது அதனால் வரக்கூடிய கெட்ட வாயுவையோ நாம் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இப்பொழுது சிறுநீர் அறைக்கு ஓட விருப்பமுள்ளவர்களாக இருக்கலாம்.
See, that's also science. That's they describe the different kinds of airs. Some air is for speaking, some air is for belching, some air is for mixing with the food in the stomach for digesting. This is Vedic scientific analysis.
வேத விஞ்ஞான முறையின்படி நம்முடைய உடலில் உள்ள பலவிதமான வாயுக்கள் செரிப்பது, மூச்சு விடுவது, நம்முடைய மனம் கழிப்பது போன்ற பலவிதமான காரியங்களை கட்டுப்படுத்துகின்றது.
So we cannot control our stool.
நாம் நம்முடைய மலத்தினை கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில்,
Sometimes you may want to pass and you cannot.
சில நேரங்களில் மலம் கழிக்க நாம் விருப்பப்படலாம், நம்மால் மலம் கழிக்க முடியாது.
We are forced to die.
அதன் காரணமாக மரணமடைந்தவர்களும் இருக்கின்றார்கள்.
We are forced to grow old.
நாம் முதுமை அடைகின்றோம்.
You can go to get some herbal face packs, but doesn't work. You still grow old.
நாம் பலவிதமான மருந்துகளை பயன்படுத்தியும் கூட முதுமையை அடைகின்றோம்.
You can make the outside look very nice, but inside it's still rotting away.
நாம் மேலோட்டமான முறையில் பலவிதமான நவீன சாதனங்கள் மூலமாக வெளிப்படையான முறையில் நம்ம இளைஞர்கள் போல காமித்துக் கொள்ளலாம்.
So we are controlled.
இவ்வாறாக வாழ்க்கையில் பலவிதமான சட்டங்களில் நாம் பலவிதமான விதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறோம்.
Srila Prabhupada quotes in this purport here, Ishavasyam idam sarvam. Does he not quote that? Yeah, everything is under the control of the supreme controller. The whole of modern science is simply to try to find out all the laws of the universe. Yeah, so it makes sense to find out who is the vidhi, the person vidhi, who makes the vidhi, who is the person who makes the laws.
அதே நேரத்தில் இந்த விதிகளை உருவாக்கக்கூடிய வித்தி அந்த இறுதியான நபர் யார் என்பதையும் அறிய முயற்சி செய்ய வேண்டும்.
He is also called vidhi or vidhata. It's a related word. The one who dispenses.
இந்த விதியினை கட்டுப்படுத்தக்கூடிய விதாதா அந்த இறுதியான நபர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
So it makes sense to understand that there is a supreme controller.
கண்டிப்பாக இறுதியான எல்லா விதமான விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய உயர் அதிகாரி ஒருவர் இருக்கின்றார்.
And that supreme controller is Krishna.
அந்த இறுதியான உயர்வான கட்டுப்பாட்டாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார்.
So try to understand this knowledge of Bhagavad Gita.
அதனால் தயவு செய்து இந்த பகவத்கீதையின் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
Now in this month in particular, devotees are stressing on distribution of these books.
மிக குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த பகவத்கீதையை விநியோகம் செய்யக்கூடிய தேவையை பக்தர்கள் வலியுறுத்துகின்றார்கள்.
Actually, it should not only be during one month, but during 12 months.
இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல, 12 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த புத்தக உபயோகத்தை நாம் வலியுறுத்த வேண்டும்.
Or some years there are 13 months, so then 13 months.
சில வருடங்களில் 13 மாதங்கள் இருக்கலாம், 13 மாதங்களும் இந்த சேவை வலியுறுத்தப்பட வேண்டும்.
That means the Adhika Masam.
சில வருடங்களில் அதிக மாதம் வருகின்றது.
the extra months in the Vedic calendar. So, human society needs this knowledge very much. It's essential, essential. Those who are distributing this knowledge, they should also distribute it to themselves. You all have to, don't just distribute, you have to read the books also, every day. Otherwise people will ask you, what's in the book? You say, well, I don't know. You just buy it, that's all. You should know also, otherwise you will also be overcome by material desire. And then, jnanama vritya dehinam, then your knowledge will become covered by maya. So, Hare Krishna, that's all I'm going to say now. If there's any question, please ask.
ஹரிகிருஷ்ணன் கேள்வி, இந்த உலகம் முழுவதும் பௌதிகமான துக்கங்கள் உடையது என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த உலகமோ புனிதமான பகவானால் படைக்கப்பட்ட உலகம்.
It's a common question.
எதற்காக பகவான் இந்த உலகத்தை துக்கமுடையதாக படைத்திருக்கிறார்?
God created this world.
கண்டிப்பாக பகவான் இந்த உலகத்தை
படைத்தார். So why is it miserable?
ஏன் இந்த உலகத்தை துக்ககரமானதாக படைத்திருக்கிறார்?
Well, he created it for us who want to forget him.
இந்த உலகம் பகவானை மறக்க நினைத்த நம்மளை போன்ற துரதிருஷ்டவசமான ஆத்மாக்களுக்காக படைக்கப்பட்ட உலகம்.
That is the source of the misery.
பகவானை மறக்கக்கூடிய நம்முடைய குணம்தான் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுடைய ஆதியாகும்.
Birth, death, old age and disease are symptoms. The actual misery is forgetfulness of Krishna, but we have chosen that.
பிறப்பு, இறப்பு, வயோதிகம், மரணம் ஆகியவை இந்த உலகத்துடைய துன்பங்கள். ஆனால் இந்த நான்கு விதமான துன்பங்களுடைய ஆதி காரணம் நாம் பகவானை மறந்தது.
So I can't hear because someone else is giving a pravachan over there. The dogs. He practices every day. Barking practice. Several times a day. Yeah. And they're keeping. They think it's very nice to have a dog. Just see, this is Maya. They think it's nice to have a dog. It's just disturbing. Again and again. Yeah.
கேள்வி, பௌதிகமான துன்பம் ஆசைகளை நாம் வளர்க்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக துன்பம் உடையவர்களாக மாறுவோம். அதனால் பௌதிகமான ஆசைகளை வளர்க்கக்கூடியது. அதே நேரத்தில் ஜீவனுடைய இயல்பான குணம் கண்டிப்பாக அவர் ஆசைகளை தவறாக மாறவும் முடியாது. பகவானுக்காக ஆசைப்பட வேண்டும், அது இன்பத்தை கொடுக்கும். நம்முடைய ஆசைகள் பகவானுடைய சந்தோஷத்துக்கான ஆசைகளா, அது நம்முடைய சுய திருப்திக்கான ஆசைகளா என்பதை மிக சூட்சமான முறையில் எப்படி வித்தியாசப்படுத்தி நாம் காண்பது.
Now, material desire is for personal sense gratification. And spiritual desire is that which is for the pleasure of Krishna.
So how can we understand that? ourselves. Because we'll think like that. Suppose, like, I'm an engineer, so I'll think in that perspective.
You're an engineer, so you'll think in an engineer's perspective. Well, that's the problem. That's the Maya. You're not an engineer. You're thinking you're an engineer, but you're the Atma is a servant of Krishna. So if you think I'm an engineer, then you'll have material desires. If you think I'm a servant of Krishna, then you'll desire to serve Krishna. That you have to be trained how to serve. What does it mean to serve Krishna? Just like Krishna, he asked, Patram Pushpang Palangta, offer me fruit, leaf, flower and water. If we think, well, I like meat, so let me offer meat to Krishna, then that's not service. We have to understand what Krishna wants. We have to learn what is actually pleasing to Krishna. We might do something that we like to do and offer that to Krishna. We might build a bridge and call it Krishna Bridge. So basically we're doing what we want to do, but we add a little Krishna there. But better than that is to do what Krishna wants. I spoke on this yesterday morning, right? Distinguishing between doing what Krishna wants and doing what we want and offering it to Krishna. So, the lecture that I gave yesterday morning, I guess it's, is it on the internet now? So you can download it. And listen, I discussed this point in some detail yesterday. But in context of the question of one student who had insisted that study and getting a career is devotional service. So I discussed that in some detail. How doing what we want can be dovetailed in Krishna's service. Some things, not everything. But it's not the same as doing, as first of all, understanding what Krishna wants us to do and doing that. So I discussed that in some detail. There's more to it than that.
Very high, very
good. Krishna took a lot of butter. Nowadays they say don't take butter, is it? Butter's bad for health. Milk is bad for health. Meat is good. This is what they say. Rascals. Well, if you don't eat meat, then a little butter won't hurt you. If you eat so much meat with cholesterol and you don't do any work, physical work, then you're going to... Krishna ate butter, but he was doing work. Of course, he has a completely spiritual body. Anyway. Meat is good. Milk is bad. That's what they say. That's the modern propaganda. This is all Rakshasa Prachara. They like the taste of blood. As Srila Prabhupada pointed out, the flavor of meat is in the blood, but the same blood is transformed as milk, and then you don't have to kill the animal to take that. Or if you're addicted to eating meat, Srila Prabhupada made a suggestion. You wait for the animal to die, then you eat the meat. But killing animals unnecessarily for the pleasure of the tongue is sinful. Unfortunately, some of the major religious festivals of the world, they are celebrated by killing animals. Durga Puja, and Kali Puja in Hinduism, and then in the West, in America and England, Christmas, although it's a bad time for turkeys. One's kind of turkey's like a huge chicken about this size. And they kill, and like this, Bakri Eid means Ramjan, Ramjan is supposed to be fasting, but they eat more, isn't it? They eat more meat during that time. So, anyway, we're not simply condemning, but we're just trying to understand the principles. So, Hare Krishna, we'll finish there. All glories to His Divine Grace, Srila Prabhupada. Hare Krishna.
His Godliness Bhaktiya Swami Maharaj Ki Srila Prabhupada Ki. Hare Krishna.